காலை மணி 11:15. இனி வரும் நிகழ்ச்சி இறைவனின் நறுமலர்கள்.
மாணவர்களே, நலமுடன் இருக்கின்றீர்களா? உங்களுடைய கல்வி தாகம், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், நேர்மைவைகள் எல்லாம் நல்லபடி அமல் செய்கின்றீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைப்படி அமல் செய்கின்றீர்களா?
ஆமா முஸ்தாத், நாங்கள் வகுப்பில் படித்தவைகளை செயல்படுத்துகின்றோம்.
அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியையும் ஒழுக்கத்தையும் இரு கண்களைப் போல பேணி பாதுகாத்து வரும்படி நமக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் நிறையவே பாடுபட்டு இருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். தமது சஹாபாக்கள் கல்வியில் மேன்மையானவர்களாக, சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு உபதேசம் நிறைய செய்திருக்கிறார்கள், உழைப்பு அதிகமாக எடுத்திருக்கிறார்கள். அந்த கல்வியை கற்றதோடு நில்லாமல் அதன்படி அமல் செய்து நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக திகழ வேண்டும் என்பதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அக்கறை எடுத்திருக்கிறார்கள். நாம் கூட சொல்லுவோம், கற்க கசடர, கற்றவை கற்றவை நிற்க, அதற்கு தக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், கசடர கற்கணும். எந்த விதமான குறைவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பிழையும் இல்லாமல் கற்கக்கூடிய கல்விகளை நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த பிசகு இருந்தாலும் அதை ஆசிரியரிடத்திலே சொல்லி கேட்டு, இன்ன விஷயங்களிலே எங்களுக்கு தெளிவு இல்லை, இதனுடைய விளக்கம் என்ன என்று வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் கேட்டுக்கொள்ள வேண்டும். சில மாணவ மாணவிகள் ஒரு விஷயங்களை, ஒரு பிரச்சனைகள், தமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஆசிரியரிடத்திலே கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள். சக மாணவர்கள் நம்மை விளக்கமில்லாதவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுவார்களோ, அல்ல விவரமில்லாதவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுவார்களோ என்று ரொம்ப வெட்கப்படுவார்கள். தனது மனதிலேயே அந்த கேள்வியை அப்படியே புதைத்து அதற்கு விடை தெரியாதவாறு அப்படியே சமைத்து விடுவார்கள். இது தவறு. நான் எது நமக்கு தெரியவில்லையோ விளங்கவில்லையோ உடனே ஆசிரியரிடத்திலே, உஸ்தாதுமார்களிடத்திலே அதை கேட்டு அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தெரிந்து கொண்டு, கசடர கற்று தெரிந்து கொண்டு நிற்க அதற்கு தக. எப்படி நீங்கள் விஷயங்களை கற்றீர்களோ, ஒழுக்கத்தை கற்றீர்களோ, அன்பை கற்றீர்களோ, நேர்மையை கற்றுக்கொண்டீர்களோ, இதை அதன்படி நடப்பதற்கு உண்டான முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு எந்த அளவிற்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, எந்த அளவிற்கு உதவி செய்தார்களோ, உதவி செய்ய தூண்டினார்களோ, அதே அளவுக்கு கல்வியை கற்றுக்கொண்ட விவரங்களை தெரிந்து கொண்ட அளவுக்கு நடைமுறையிலே ஒழுக்கத்துடன் நடக்க வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆர்வமுடன், பெருமானார் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகுந்த ஆர்வம் காட்டி இருந்தார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கல்வி கற்காதவர்கள் தான் அனாதைகள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது அனாதை அனாதை என்று இந்த உலகத்திலே சொல்லுகிறார்கள். யாரை அனாதை என்று சொல்லுகிறார்கள்? யாரை சொல்லுகிறார்கள் மாணவர்களை சொல்லுங்கள்.
தந்தையை இழந்தவர்களே.
சரி, தாய் தந்தையை இழந்தவர்களே அனாதை என்று சொல்லுகிறார்கள். பெற்றோர்களை, தன்னை சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களை, மௌத்தானவர்களை அந்த குழந்தையை பார்த்து அனாதை, தாய் இல்லாத அனாதை, தந்தை இல்லாத அனாதை, பெற்றோர் இல்லாத அனாதை என்று அனாதை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அனாதை என்று சொன்னார்கள் தெரியுமா? அதனுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். லை கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
லைஸல் யதீமுல்லதி,
லைஸல் யதீமுல்லதி,
கது மாத்த வாலிதுஹு,
கது மாத்த வாலிதுஹு,
இன்னல் யதீம,
இன்னல் யதீம,
பிலா இல்மின்,
பிலா இல்மின்,
வலா அதப்,
வலா அதப்.
அல்ஹம்துலில்லாஹ், ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லைஸல் யதீமுல்லதி கது மாத்த வாலிதுஹு, இன்னல் யதீம, பிலா இல்மின், வலா அதப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யதீம், யதீம்ங்கிறது பெற்றோர் இல்லாதவர்கள் யதீம் அல்ல, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை இழந்தவர்கள், பெற்றோரை வஃபாத்தாக கொடுத்தவர்கள் யத்தீம் அல்ல, அவர்கள் அனாதை அல்ல. உண்மையான அனாதைகள் யார் தெரியுமா? கல்வியும் ஒழுக்கமும் இல்லாதவர்கள், பிலா இல்மின் வலா அதபு, இல்மும் அதபும் இல்லாதவர்கள் தான் அனாதைகள், அவர்கள் தான் யத்தீம்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள் அனாதை என்று? யாரை குறிப்பிட்டு சொன்னார்கள்?
கல்வியும்
ஒழுக்கமும்
இல்லாதவர்கள்
இல்லாதவர்கள் வேறு தாயும் தந்தையும் இல்லாதவர்கள் உண்மையான அனாதைகள் அல்ல, உண்மையான எத்தீம் அல்ல. உண்மையான எத்தீம் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து, உண்மையான எத்தீம் யாரு தெரியுமா? கல்வியும் ஒழுக்கமும் இல்லாதவர்கள் தான். அது கல்வியும் ஒழுக்கமும் தாய் தகப்பனுக்கு சமம், பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு சமம், வாழ வைக்கக்கூடிய தாய் தந்தைக்கு கல்வியும் ஒழுக்கமும் சமம். நம்மை உயர்வுடன் உபதேசமிட்டு நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய தாய் தந்தைக்கு சமமானது இந்த கல்வியும் ஒழுக்கமும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஒரு நல்ல மேன்மையான இந்த ஹதீஸ் இது. ஆகையினால் நீங்கள் வாயளவிலே சொன்னால் மட்டும் போதாது, வாயளவிலே சொல்லிக்கொண்டு ஒரு தடவை உங்களுடைய நோட்புக்குகளில் எழுதி கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைசல் யத்தீமுல்லதி, எழுதி கொள்ளுங்கள். லைசல் யத்தீமுல்லதி கது மாத்த வாலிதுஹு இன்னல் யத்தீம எப்பவுமே நீங்க மனப்பாடம் செய்து வச்சுக்கோங்க. இது கல்வியும் ஒழுக்கத்தையும் பற்றி உண்டான ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழி. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழியை இன்றைக்கு உலகம் பூரா சிந்திக்குது. ஏனென்றால் கல்வி கத்துக்கிட்டா மட்டும் போதாது, இந்த கல்வியை கற்றுக்கொண்டு இந்த கல்வி எந்த அளவிற்கு நம்மை ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கு இது அறிவுரை சொல்லுகிறதோ, எந்த அளவிற்கு இது மனிதனுடைய வாழ்க்கையை உயர்வுபடுத்துவதற்கு காரணமும் உதாரணங்களும் அமைப்பும் வழியும் சொல்லுகிறதோ, அந்த நெறிப்படி அந்த நீதிப்படி நமது வாழ்க்கையை அமைத்து வாழுவதுதான் முறை. அந்த வாழ்க்கை ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக நியாயமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை அக்கறைப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் உயர்வான ஒரு கல்வியை கற்றுக்கொண்டார், நல்ல உயர்ந்த பட்டதாரி, உயர்ந்த ஒரு கல்விமான். அப்படிப்பட்ட பட்டதாரி வாழ்க்கையிலே ஒழுக்கமில்லாதவராக, ஒழுங்கினராக, ஒழுக்கம் கெட்டவராக வாழ்ந்தால் அவரை உலகம் மதிக்குமா?
நிச்சயமாக இல்லை.
நிச்சயமாக மதிக்காது, நிச்சயமாக இல்லை. அதாவது கற்றுக்கொண்ட கல்வியின்படி ஒருவர் அமல் செய்தால்தான், ஒருவர் நீதத்துடன் நடந்தால்தான், ஒழுக்கத்துடன் நடந்தால்தான் அந்த கல்விமானை உலகம் மதிக்கும், பாராட்டும், புகழும். அவருடைய வழியை பின்தொயர்ந்து சமுதாயம் செல்லும். இல்லை என்றால் கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு அவர் பட்டதாரியாக இருந்து கல்விமானாக இருந்து ஒழுக்கம் கெட்டவராக நடந்தால், உலகத்திலே ஒழுங்கினராக நடந்தால் அவரை உலகம் ஏறெடுத்தும் பார்க்காது, அவருடைய உபதேசம் சமுதாயத்திலே எடுபடாது, அவருடைய அறிவுரை சமுதாயத்தை திருத்த முடியாது. அவர் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவராக இருந்தால்தான் அவரால் சமுதாயத்தை திருத்த முடியும், வீட்டை திருத்த முடியும், நாட்டை திருத்த முடியும். ஆகையினால்தான் இந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியையும் ஒழுக்கத்தையும் இணைத்து சொல்லுகிறார்கள். கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கல்வி கற்றுக்கொண்டதன்படி அமல் செய்ய வேண்டும். கல்வியும் ஒழுக்கமும் தான் வாழ்விலே உயர்ந்தது. கல்வி ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான் உலகத்திலே அனாதை. தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் உண்மையான அனாதைகள் அல்ல என்ற ஒரு கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு உங்களுக்கு எத்தனையோ தடவைகள் ஒழுக்கத்தை பற்றி, பெரியவர்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அடிக்கடி நான் பாடத்திலே போதித்திருக்கின்றேன். வீட்டிலே பெரியவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ரொம்ப ஒழுக்கத்துடன் நடக்கின்றீர்களா? ஒழுக்கத்திலே பெரியவர்களிடத்திலே ஒழுக்கமுடன் நடக்க வேண்டும் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களுடைய சொல்லை மீறாமல் இருக்க வேண்டும், அவர்களுடைய சொல்லுக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவர்களுடைய சொல்லை மீறக்கூடாது, மேலும் அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்றால், ஒரு இடத்திலே ஒரு வீட்டுக்கு செல்லுகிறோம், இரண்டு மூன்று பேராக செல்லுகிறோம், பெரியவர்களும் இருக்கிறோம், சிறியவர்களும் இருக்கிறோம். அந்த இடத்திலே உட்காருவதற்கு ஆசனங்கள், உட்காருவதற்கு உண்டான இடங்கள் மிகவும் சுருக்கமாக ஒன்று இரண்டு தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பெரியவர்கள் உங்களுடன் வந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை முதலிலே தாங்கள் அமருங்கள், தாங்கள் உட்காருங்கள் என்று அந்த ஆசனத்திலே அந்த குறிச்சியிலே அவர்களை அமர செய்துவிட்டு நாம் நின்று கொள்ளலாம். நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் ஒதுக்கமாக இருந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள், அவர்களை முதலிலே உட்கார சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உடலிலே பலகீனமானவராக இருப்பார்கள், மிகவும் களைத்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ரத்தம் சுண்டிய உடம்போடு இருப்பார்கள். ஆகையினால் அவர்களை அமர சொல்ல வேண்டும். இப்பொழுது பேருந்துகளிலே கூட பஸ்களிலே கூட பார்க்கிறோம், அதாவது திம்பாச்சிச்சாட், அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உட்காருவதற்கு தனி இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஊனமுள்ளவர்கள், அவர்களால் நிற்க முடியாது, அவர்கள் அமர்ந்துதான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைகளை உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான் அதில் தனி அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அதே போல வீட்டிலே கூட நீங்கள் பெரியவர்களுக்குத்தான் அமர்வதற்கு முதல் உரிமையை, முதல் ஸ்தானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். எல்லோரும் அமர்வதற்கு ஸ்தானங்கள் இருந்தால் முதலிலே பெரியவர்களை அமர வைத்து விட்டு, தாங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி உட்கார வைத்து விட்டு, அதன் பிறகு நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் உட்கார வேண்டும். எப்படி உட்கார வேண்டும், எப்படி அமர வேண்டும்?
முதலிலே பெரியவர்களை உட்கார சொல்ல வேண்டும். அதன் பிறகு நாங்கள் இடம் இருந்தால் உட்கார வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு ஓரமாக நின்று கொள்வதே நல்லது.
இதே போல பஸ்களிலே சென்று கொண்டு இருக்கிறீர்கள், பஸ்ஸிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு உட்கார்வதற்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிற, ஒரு சீட் கிடைத்திருக்கிற, அதில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் தள்ளாடி கொண்டு இருக்கிறார், அல்லது ஒரு பெண்மணி தள்ளாடி கொண்டு இருக்கிறார்கள், அல்லது குழந்தையுடன் பார சுமைகள் ஜாமான்களுடன் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இப்படி தட்டு தடுமாறி நிற்கக்கூடியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, அல்லது நிற்க முடியாத சிறுவர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், இவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டால் உடனடியாக உங்களால் நிற்க முடியும் என்ற ஒரு தெம்பு இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று கொண்டு அவர்களுக்கு அந்த ஆசனத்தை வழங்கி அவர்களை உட்கார செய்ய வேண்டும். அந்த முதியவரை, அந்த பெண்மணியை, அந்த குழந்தையை வைத்திருக்கும் மாதுவை, அல்லது முடியாத ஒரு நோயாளியை, அல்லது நிற்க முடியாத ஒரு சிறுவரை அந்த இடத்திலே அமர வைத்துவிட்டு நீங்கள் நின்று கொள்ளலாம். இது ஒரு ஒழுக்கம். இது உட்காருவது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது போன்ற ஒழுக்கங்கள். ஒரு நடைபாதையிலே சென்று கொண்டு இருக்கிறீர்கள், நடைபாதையிலே செல்லும் பொழுது ஒடுக்கமான பாதையாக இருக்கிறது, நீங்களும் சென்று கொண்டு இருக்கிறீர்கள், பெரியவர்களும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது பெரிய நீங்கள் உற்சாகமாக நடக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு முன்னால் தள்ளாடி நடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பெரியவர்களை தள்ளி விட்டு விட்டு நீங்கள் இடித்து கொண்டு போகக்கூடாது. அமைதியாக பின்தொடர்ந்துதான் செல்ல வேண்டும். அவர்கள் அந்த பாதையை கடந்ததன் பின்பு நீங்கள் அவர்களை தாண்டி நீங்கள் செல்லலாம். இது நடைபாதையினுடைய ஒழுக்கங்கள். இப்படி பெரியவர்களுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் பணிவும் பண்பாடும் மரியாதையும் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும். மரியாதை, மரியாதை என்றால் உங்களுக்கு மத்தியிலே மட்டும் அடக்கமாக இருந்து கொண்டு அதை மரியாதை என்று நினைக்க கூடாது. ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய மரியாதையை காட்ட வேண்டும். ஒரு உணவு இருக்கிறது, அந்த உணவு இருவர் சாப்பிடும் அளவிற்கு போதாது. ஒரு பெரியவரோ ஒரு சிறு குழந்தையோ நம்மோடு இருக்கிறது என்றால் அந்த பெரியவருக்கோ வியாதியஸ்தருக்கோ அந்த சிறுவருக்கோ அந்த உணவை கொடுத்து சாப்பிட கொடுத்து விட்டு நீங்கள் பசியுடன் இருந்து கொள்ளலாம். வேறு உணவு கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சாப்பிடலாம், அல்லது அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கிறது என்றால் நீங்கள் அதை சாப்பிடலாம். இது உணவினுடைய மரியாதை. இப்படித்தான் பெரியவர்களுக்கு ஏதாவது நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்திருக்கிறீர்களா, அல்ல யாரையும் பார்த்திருக்கிறீர்களா இந்த மரியாதையான பழக்கங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே?
ஆமா முஸ்தாத், நாம் பொதுவாக பஸ்களில் பிரயாணம் செய்யும் போது எனக்கு ஏதாவது உட்கார ஆசனம் கிடைத்தால் அதே நேரத்தில் யாராவது முதியவர்கள் நின்று கொண்டிருந்தால் நாங்கள் அவர்களுக்கு சீட்டை கொடுத்து விட்டு நாங்கள் படிக்கும் மாணவர்கள் நின்று கொண்டு போகிறோம்.
அவரும் நல்ல பழக்கம். அப்படிப்பட்ட பழக்கத்தை நீங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இப்படி கடைபிடித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்தால்தான் இது உண்மையான மரியாதை ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தபடி கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய, வழிபடக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் உங்களிடத்தில் ஏற்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களிடத்தில் ஏற்பட்டால்தான் நீங்கள் கற்ற கல்விக்கு அது உண்மையான மரியாதை கொடுக்கிறது. நீங்கள் காட்டக்கூடிய மரியாதை உண்மையான கல்வியை சேர்ந்தது என்று பொருளாகும். ஆகையினால் எதை ஆசிரியர் உங்களுக்கு வகுப்பில கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் உண்மையான கல்வி. கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களுக்கு மேன்மை தரும். இந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் பற்றி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உயர்வாக சொல்லி இருக்கிறார்கள். உண்மையான அனாதை, உண்மையான எத்தீம் தாய் தந்தை இழந்தவர் அல்ல, உண்மையான எத்தீம் கல்வியும் ஒழுக்கமும் மற்றவர் தான் என்று. ஆகையினால் நீங்கள் கல்வி ஒழுக்கம் இல்லாத எத்தீமாக ஆகிவிடாதீர்கள். கல்வி ஒழுக்கமுள்ள நல்ல மாணவ மாணவிகளாக வாழுங்கள். இன்ஷா அல்லாஹ் மறு ஒழுக்கங்களையும் மறு சிறப்புகளையும் மறுபாடத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்று இதோடு முடித்துக் கொள்வோம். நான் சென்று வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
இடம்பெற்றது இறைவனின் நறுமலர்கள், தயாரிப்பு உஸ்தாஸ் ஹஜா மைதீன்.
அல்ஹம்துலில்லாஹ். அதாவது மாணவி அவர்கள் ஒரு சிறந்த பண்பாடு, ஒரு நல்ல பழக்க வழக்கத்தில இருக்கிறார்கள். இதே போல எல்லா மாணவ மாணவிகளும் இந்த பழக்க வழக்கத்தில இருக்க வேண்டும். மாணவி அவர்கள் சொன்னார்கள், எங்களது பெற்றோர் எங்களுக்கு தொழுகையை கொண்டு தொழுகையை விடாமல் தொழுக வேண்டும், குர்ஆன் ஷரீபை ஓத வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். அதே போல நாங்கள் அனுதினமும் தொழுகிறோம், குர்ஆன் ஷரீபை ஓதுகிறோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இறை பக்தி மனதிலே வேண்டும். அந்த பெற்றோர் நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை கொண்டுதான் சொல்வார்கள். இப்பொழுது அந்த தாய் தந்தையர்கள் நீங்கள் அனுதினமும் தொழுக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, மாணவ மாணவிகளாகி நீங்கள் அனுதினமும் தொழுகும் பொழுது அதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள். நாம் சொன்ன விஷயத்தை நமது பிள்ளை தொடர்படியாக செய்கிறது. அப்படி செய்யக்கூடிய அந்த பிள்ளைக்கு இறைவா நீ நீண்ட ஆயுளை கொடு, வாழ்க்கையிலே நிறைந்த சுகத்தை கொடு, நோயற்ற வாழ்வை கொடு, குறைவற்ற செல்வத்தை கொடு என்று அனுதினமும் உங்களுக்காக பெற்றோர்கள் பிரார்த்திப்பார்கள். அந்த பெற்றோர்களுடைய பிரார்த்தனை, ஒரு தாய் தந்தையினுடைய பிரார்த்தனை இருக்கிறதே, அதைவிட ஒரு உயர்ந்த பிரார்த்தனை உங்களுக்கு எது வேண்டும்? ஒரு உயர்ந்த செல்வம் எது வேண்டும்? வேறு எதுவும் இல்லையே. அந்த தாய் தந்தையினுடைய செல்வத்தை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அப்படித்தானே? ஆசிரியர்கள் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், வகுப்பறையில விளக்கம் சொல்லுகிறார்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது வேதம் வேதம் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது நீங்கள் அனுதினமும் வேதத்தை ஓதுகிறீர்கள், குர்ஆனை ஓதுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. எத்தனையோ மாணவ மாணவிகளுக்கு குர்ஆன் ஷரீபை ஓத தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் தினமும் ஓதாத ஒரு நிலைமையிலேயே வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு. வேதம் அதுதான் நம்மை வாழ வைக்கிறது, அதுதான் நமக்கு ஒழுக்க பாதையை காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த வேதத்தை தினமும் எடுத்து படிக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியும் அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமாகி சுத்தமான ஆடைகளை அணிந்து இறைவனை தொழ வேண்டும். முதல் கடமையாக இறைவனை தொழ வேண்டும். இறைவனை தொழுதுவிட்டு சிறிது நேரமாவது வேத நூலை, குர்ஆன் ஷரீபை ஓத வேண்டும். இதை முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் முதல் கடமையாக, முதல் வேலையாக உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வைக்கும் பொழுது, இப்படி நடைமுறையிலே கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கல்வி அபிவிருத்தி ஆகும், கல்வியிலே நல்ல விளக்கம் கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்துக்கு மேலும் மெருகூட்டி உங்களுக்கு நல்ல பல உதாரணங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் அனுதினமும் கடைபிடித்து வாருங்கள் மாணவ மாணவிகளே.
என்னிடம் ஒரு கேள்வி, அதாவது வக்கீனா அதா பன்னார் என்று அந்த துஆவில் பிரார்த்தனையிலே, அதாவது நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று, நரகம் இவ்வுலகிலும் இருக்க முடியும் மறுமையிலும் என்று சொன்னீர்கள், இவ்வுலகில் எப்படி நரகம் அமைய முடியும்?
அதாவது ஒரு நல்ல சிந்தனையான கேள்வி மாணவி கேட்கிறார். நரகம் என்பது கஷ்டம், அது ஒரு தண்டனை, அது ஒரு சுகமற்ற ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. இது மறுமையிலே அல்லாஹு ஜல்லஷானு தாலா நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான் என்று பல பாடங்களிலே உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கத்தை எல்லாம், அது நெருப்பினால் ஆன நரகங்கள், கொடூரமான விலங்கினால் ஆன நரகங்கள், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நரகங்கள், உஷ்ணத்தினால் நம்மளுடைய உடல்களை நோவினைப்படுத்தக்கூடிய நரகங்கள், இவைகள் எல்லாம் மறுமையிலே இறைவன் தரக்கூடிய நரகம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். இம்மையிலும் நரகம் இருக்கிறது என்று நான் சொன்ன கருத்து என்னவென்றால், உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒரு தீய நண்பன் கூட நமக்கு நரகம்தான். அவன் காட்டித்தரக்கூடிய ஒரு தீய வழி, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தீமை, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு துன்பம், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தண்டனை கூட இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய நரகம்தான். அதே போல பெற்றோருக்கு நீங்கள் மாறு செய்துவிட்டு, பெற்றோர்கள் சொன்ன வழிமுறை பிரகாரம் நீங்கள் நடக்காமல் அதை மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம், அதனால் ஏற்படக்கூடிய இடர், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லை இருக்கிறதே, அது கூட இந்த உலகத்திலே நீங்கள் பெறக்கூடிய நரகம்தான், ஒரு தண்டனை தான், ஒரு துன்பம் தான். தாய் தந்தை சொல்லை மீறிவிட்டோமே, அவர்கள் இந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள், நாம் வந்து இப்படி மாட்டிக்கொண்டோமே, இப்படி துன்பத்தை அனுபவிக்கின்றோமே என்று நினைப்பது கூட, அந்த அனுபவம் கூட இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நரகம்தான். இந்த கருத்தை வைத்துத்தான் உலக நரகம் என்று உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். இப்பொழுது எந்த அளவிற்கு பெற்றோர்களுடைய சொல்லை கேட்டு நீங்கள் தொழுகிறீர்கள், குர்ஆனை ஓதுகிறீர்கள், இதனால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த தாய் தந்தையர்களுக்கும் மனம் குளிர்ச்சி அடைகிறது, உங்களது வாழ்க்கைக்கும் நல்ல குளிர்ச்சி அடைகிறது. உங்களுடைய நண்பர்களும் தோழிகளும் உங்களை பாராட்டுவார்கள், அனுதினம் எனது தோழி தொழுவார், அனுதினமும் எனது நண்பன் தொழுவார் என்று சொல்லும் பொழுது அதே ஒரு இன்பம், அதே ஒரு சுகம், அதே ஒரு சொர்க்கம். இப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு உலகத்தில் ஏற்படுகிறது மாணவ மாணவிகளே?
எனக்கு ஒரு எனக்கு ஹதீஸ் வந்து ஞாபகம் வருது. அதாவது உங்களுடைய தாயின் காலடியில் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அதை கொஞ்சம் தெளிவாக கூற முடியும்.
அதாவது இது இதனுடைய தெளிவுகளை நான் மறுபாடங்களை விளக்குகிறேன். அல் ஜன்னத்து தஹத்தாக்குதாமி உம்மஹாத்திக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இது. இதனுடைய சுருக்கமான கருத்து என்னவென்றால், தாயினுடைய சொல்லை கேட்டு அடிபணிந்து நடப்பதிலே சொர்க்க கதவு திறந்து விடுகிறது, சொர்க்க வழி திறந்து விடுகிறது, அதன் மூலம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்பது அர்த்தம். தாய் தந்தை சொல்லை மீறாமல் நடப்பதே ஒரு பெரிய சொர்க்கம் தான். ஆக இந்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் மறுமறு பாடங்களில உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு இதோடு இந்த பாடத்தை முடித்துக் கொள்வோம், நேரமாகிறது. இன்ஷா அல்லாஹ் மறு பாடத்திலே சந்திக்கும் வரை நான் சென்று வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இடம்பெற்றது இறைவனின் நறுமணங்கள். இதனை தயாரித்தவர் உஸ்தாத் ஹாஜி மைதீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.